அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 2 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் அமெரிக்கா வேவு பார்த்த ரகசியங்களை வெளியிட்ட கணினி நிபுணர் ஸ்னோடனுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரிக்கை விடுத்திருப்பது பற்றிய செய்தி பற்றிய ஒரு கண்ணோட்டம், இலங்கையில் மாகாணங்களை ரத்து செய்யக்கோரி புத்த பிக்குகள் எதிர்ப்பு கூட்டம் ஒன்றை நடத்தியிருப்பது பற்றிய செய்தி, இலங்கையின் கிழக்கே ஒட்டமாவடியில் முஸ்லீம் பள்ளிக்கூடம் ஒன்றில் திடீரென்று புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள சர்ச்சை பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் பெருகி வரும் குரங்குகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆண் குரங்குகளுக்கு கருத்தடை சிகிச்சை தரப்படுவது பற்றிய ஒரு செய்தி,
சென்னை மற்றும் புறநகரில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய குரங்குகளை வனத்துறையை பிடித்து அதில் தகுதியானவர்களை தேர்வு செய்து வண்டலூரில் உள்ள அர்ஜுன வீரர் பூங்காவிற்கு அனுப்புவாங்க. இங்கே நாங்கள் அந்த ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்வோம்.
மனக்காணம் வன்முறையை ஒட்டி கைதான பாமகவினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தது செல்லாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன் மற்றும் சுவாமிநாதன்.
எகிப்தில் அதிபர் மோசிக்கு எதிரணியினர் வழங்கிய காலக்கெடு முடிவடைய இன்னும் சொற்ப நேரம் மட்டுமே எஞ்சியிருக்கும் வேளையில் பல்லாயிரக்கணக்கான எகிப்திய மக்கள் இன்று 3 நாளாக ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். கைரோ டாகிர் சதுக்கத்தை நிறைத்து நிற்கும் கண்டனக்காரர்கள் கொடிகளை அசைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். அதிபர் மோசி உறுப்பினராக இருக்கும் முஸ்லீம் சகோதரத்துவம் அவருக்கு ஆதரவாக வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த அமைப்பின் சார்பில் பேசவல்ல ஒரு பெண் அதிகாரி கருத்து வெளியிடும் போது, பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டும்தான் இந்த நெருக்கடி தீர்க்கப்பட முடியும் என்று தமது சகோதரத்துவ அமைப்பின் கருத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். நோபல் பரிசு பெற்ற மொஹமட் எல் பராடி அவர்களை எதிர்க்கட்சிகள் பேரணி தமது பிரதிநிதியாக தெரிவு செய்து அறிவித்திருக்கிறது. சமரசம் ஏற்படுத்தும்படி இருதரப்பினருக்கும் எகிப்திய ராணுவம் வழங்கிய காலக்கெடு இன்னும் 24 மணி நேரத்தில் முடிவடைகிறது.
பிரான்சின் அதி வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த மரின் லிபென் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழக்கு விலக்கு நிலையை ஐரோப்பிய நாடாளுமன்றம் விலக்கிக் கொண்டிருக்கிறது. மத துவேஷத்தை தூண்டியதற்காக அவர் மீது கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழி செய்யும் நடைமுறைகள் வாக்கெடுப்பின் மூலம் ஆமோதிக்கப்பட்டன. இந்த முன்னகர்வு தன்னை மிரட்டும் செயல் என்று வாக்கெடுப்புக்கு முன் பேசிய லிபென் தெரிவித்தார். இது முன்னாள் சோவியத் ஒன்றியத்தின் நடைமுறை போல் இருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடைமுறை போல் தென்படவில்லை என்றும் அவரின் கட்சியைச் சேர்ந்த புரூனோ கோலினிச் சாடினார்.
Cette procédure s'apparente plus à celle du Soviet suprême de l'ex-Union soviétique qu'à celle d'un parlement respectueux des droits de ses membres.
ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பணி தொடர்பாக வழக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. முஸ்லீம்கள் தெருக்களில் தொழுகை செய்வதை பார்க்கும்போது அது தனக்கு பிரான்ஸ் நாசிகளின் கீழிருந்தே ஞாபகப்படுத்துவதாக கடந்த 2011 லிபென் கூறியிருந்தார். அது தொடர்பான வழக்கை தற்போது பிரெஞ்சு அதிகாரிகள் முன்னெடுக்க விரும்புகின்றனர்.
ரஷ்யாவின் ஒற்றர்களாக ஜெர்மன் நாட்டில் இயங்கி வந்த ஆண்ட்ரியாஸ் ஹைட்ரோன் தம்பதிகளுக்கு ஜெர்மன் நீதிமன்றம் முறையே 6 வருட 5 வருட கால சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. சுமார் 50 வயதான இவர்கள் இருவரும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ அமைப்பு ஆகியன பற்றிய தகவல்களை ரஷ்யாவுக்கு அனுப்பினார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஜெர்மனிக்குள் பிரவேசிப்பதற்கு போலியான ஆஸ்திரிய நாட்டு கடவுச்சீட்டுகளை இருவரும் பயன்படுத்தி 20 ஆண்டு காலம் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். போலியான பெயர்களில் வாழ்ந்து வந்த இருவரும் ரஷ்யர்கள் என்று கருதப்படுகிறது. டச் நாட்டு ராஜதந்திரி ஒருவரால் சேகரிக்கப்பட்ட தகவல்களை சுமார் 72,000 யூரோக்கள் வாங்கிக்கொண்டு ரஷ்ய ஒற்றாடல் பிரிவுக்கு இவர்கள் அனுப்பி வைத்தமைக்காக இன்று சிறையில் அடைக்கப்பட்டார்கள்.
இந்தியாவின் கிழக்கே உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். காவல்துறை வாகன தொடரணி மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய திடீர் தாக்குதலில் மேலும் 4 பேர் காயமடைந்திருக்கின்றனர். கொல்லப்பட்டவர்களில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அடக்கம்.
வடஇந்திய மாநிலமான உத்தரகாண்டில் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட யாத்திரிகர்களில் இறுதித் தொகையினர் மீட்கப்பட்டதோடு வான்வழியாக நடத்தப்பட்ட உலகின் மிக பெரும் மீட்பு முயற்சிகளில் ஒன்று இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. வீதிகளும் பாலங்களும் முழு கிராமங்களும் பெருவெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து தொலைதூர மலை பிராந்தியங்களில் துண்டிக்கப்பட்ட இடங்களில் வாழ்ந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டார்கள். இந்த பெருவெள்ள அழிவில் பெரும்பாலும் இந்து யாத்திரிகர்கள், உல்லாச பயணிகள் உட்பட 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்தார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 3,000 பேர் இன்னமும் தேடப்பட்டு.
நாய்களின் கழிவுகளை போடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 100க்கணக்கான குப்பை தொட்டிகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு பிரிட்டிஷ் பெண் மூட்டை நிறைய நாய் கழிவுகளை உள்ளூர் நகராட்சி அலுவலகத்தில் விட்டுச் சென்றிருக்கின்றார். தென்மேற்கு இங்கிலாந்தில் வசிக்கும் இந்த பெண் தனது வீட்டருகே நாய்களின் கழிவுகள் நிரம்ப கிடப்பதாக கூறுகின்றார். இதனால் கோபமடைந்த அந்த 67 வயதுடைய பெண் அந்த கழிவுகளை மூட்டையில் கட்டி மேயரின் அலுவலகத்தில் விட்டுச் சென்றிருக்கின்றார். நாய் கழிவுகளை போடுவதற்கு போதுமான குப்பைத் தொட்டிகள் இருப்பதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. அமெரிக்காவின் உளவு ரகசியங்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றம் சாட்டப்படும் கணினி நிபுணர் எட்வர்ட் ஸ்னோடன் ரஷ்யாவில் தஞ்சம் கோரி விண்ணப்பித்திருந்ததை விலக்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு புகலிடம் தருவது குறித்து ரஷ்யாவின் மனோநிலை பற்றிய ஒரு கண்ணோட்டம் பிபிசியின் ஜோனத்தன் மார்க்கஸ் அனுப்பிய இந்த குறிப்பை தமிழ் தருகிறார் சீவகன்.
ஸ்னோடன் அவர்கள் விடயத்தில் ரஷ்யாவின் போக்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய அமெரிக்க கூட்டாளிகளுக்கு தீங்கு இழைக்காது என்ற வகையில் விளாடிமிர் புட்டின் ஸ்னோடனை எச்சரித்திருக்கின்றார். ரஷ்ய அதிபர் பேசிய விதத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களின் போக்கில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்னோடன் விவகாரம் தற்பொழுது ரஷ்யாவின் கைகளில்தான் இருக்கின்றது என்பது யதார்த்தம். ஆனால் அப்படி நாம் கணிப்பதை கூட ரஷ்யா விரும்பாமலும் இருக்கலாம். ஸ்னோடன் விடயத்தில் என்ன நடக்கின்றது என்பது ரஷ்யாவின் கணிப்பீடுகளின் படியும் ரஷ்ய நலன்களின் படியும் தான் இனி நடக்கப் போகின்றன. ஸ்னோடனை வேகமாக அங்கிருந்து நகர்த்துவதன் மூலம் ஹாங்காங்கில் ஆரம்பித்த தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் தள்ளிவிடுகின்ற ராஜதந்திர விளையாட்டை ரஷ்யாவும் இனி விளையாட முயற்சிக்கும். அமெரிக்காவுக்கு இந்த விடயத்தில் பெரும் கோபம் இருக்கலாம். ஆனால் ஸ்னோடன் இன்னும் ஒரு இடத்துக்கு போனால்தான் எதுவும் நடக்கும். ஆனால் அமெரிக்க ஆய்வாளர்கள் கூறுவது போல் இப்பொழுது பிரச்சினை மாஸ்கோ விமான நிலையத்தில் தான் மையம் கொண்டிருப்பதால் இதில் ரஷ்யாதான் மைய புள்ளியாக முக்கிய பங்காளியாக இருக்கப் போகின்றது. ரஷ்ய அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு இடையே இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு தொடர்பாடல் இருப்பதாக கூறப்படுகின்றது. புரூனையில் நடக்கின்ற ஆசிய மாநாட்டின் பொழுது அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ரஷ்யாவின் சர்ஜி லாவ்ரவுடன் இன்று பேச்சு நடத்தலாம். ஸ்னோடனின் விதியை நிர்ணயிப்பதற்கு ரஷ்யா பலவிதமான விடயங்களை சமப்படுத்தியாக வேண்டும். ஒரு சர்வதேச முக்கிய சக்தி என்ற வகையில் அமெரிக்காவுடன் தனக்கு ஏற்படக்கூடிய முருகல் நிலையை தவித்துக் கொள்வதற்கு ஸ்னோடனுக்கு ஆதரவாக இருக்கின்ற பெருமளவு ரஷ்ய மக்களின் கருத்துக்கு முரணாக ரஷ்யா சில முக்கிய சட்ட உத்தரவுகளையும் பிறப்பித்தாக வேண்டும்.
ஜொனத்தன் மார்க்கஸின் குறிப்பை தமிழ் தந்தவர் சிவகன். இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் மாகாண கவுன்சில்களை ரத்து செய்யக்கோரி புத்த பிக்குகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை கொழும்பில் நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தி ஒன்றை தருகிறார் கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களை புறக்கணித்துவிட்டு மாகாண சபைகளை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் எதிர்ப்பு கூட்டம் ஒன்று இன்று கொழும்பில் நடைபெற்றது. இன்று மாலை மகரகம சந்தியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான பௌத்த பிக்குகள் உட்பட பெருமளவிலான பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அங்கு உரையாற்றிய ஜாத்திக சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் மாத்தர ஆனந்தசார தேரர் கருத்து தெரிவித்த போது, இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களை புறக்கணித்துவிட்டு மாகாண சபைகளை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கடந்த தேர்தல்களின் போது நாட்டை காப்பதற்காகவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சிங்கள மக்கள் பெருமளவிலான வாக்குகளை அளித்தனர். எனவே சிங்கள மக்களின் ஆணையை பயன்படுத்தி மாகாண சபைகளை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தேசிய சங்க சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் மாத்திர ஆனந்தசாகர தேரர். சிங்கள ராவய அமைப்பின் மெதகுட அபேதிச தேரர் கருத்து தெரிவித்த போது, மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் தேசிய போலீஸ் சேவை சீர்குலைந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு மாகாண சபை நியமிக்கப்பட்ட பின்பு அதன் முதலமைச்சர் பரிந்துரைக்கும் போலீஸ் அதிகாரியே அந்த மாகாணத்தின் பிரதி போலீஸ்மா அதிபராக நியமிக்கப்படுவார். ஜனாதிபதிக்கு கூட அதனை தடுக்க முடியாது. எனவே இவ்வாறு நியமிக்கப்படும் பிரதி போலீஸ்மா அதிபர் சம்பந்தப்பட்ட மாகாண சபையின் முதலமைச்சருக்கு சார்பாகவே செயற்படுவார். எனவே இவ்வாறான ஒரு போலீஸ் அதிகாரியின் மூலம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா என்று கேள்வியொன்றை எழுப்பினார் சிங்கள ராவே அமைப்பின் மெதகுட அபேதிச தேரர். இந்த எதிர்ப்பு கூட்டம் நடைபெற்ற போது மகரகம சந்தியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.
கொழும்பில் உள்ள செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் போருக்கு பின்னர் பாதுகாப்பு செலவினங்கள் குறைக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் அரசின் மீது எழுப்பப்பட்டு வரும் நிலையில், இலங்கை ராணுவத்துக்கு போருக்கு பின்னர் நிதி ஒதுக்கீடுகள் குறைந்து விட்டதாக ராணுவத்தின் தளபதி கூறியிருக்கிறார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்ததன் பின்பும் பாதுகாப்பு செலவினங்களுக்காக பெருந்தொகை நிதி அரசாங்கத்தினால் வழங்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள போதிலும், யுத்தத்தின் பின்னர் ராணுவத்திற்கு குறைந்த அளவு நிதியே கிடைப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் ராணுவத்தினரின் நலன்களை மேம்படுத்துவது, நிரந்தர ராணுவ முகாம்களை அமைப்பது, ராணுவத்தினரின் தொழிற்தகமைகளுக்கான பயிற்சிகளை வழங்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். லெப்டினன்ட் ஜெனரல் தரத்தில் இருந்த ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய அவர்கள் அண்மையில் ஜனாதிபதியினால் முழுமையான ராணுவ ஜெனரலாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் ராணுவ பிரதானியாகவும் அவர் ஜனாதிபதியினால் பதவி உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இந்த பதவி உயர்வை அடுத்து மேஜர் ஜெனரல் தயா ரத்நாயக் அவர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இலங்கையின் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்கும் வகையில் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். ராணுவத்தில் ஜெனரலாக தரம் உயர்வு பெற்றுள்ளதை அடுத்து ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய அவர்கள் வவுனியாவிலுள்ள வன்னி ஆயுதப்படைகளின் தலைமையகத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டதை அடுத்து பெரும் எண்ணிக்கையான ராணுவத்தினர் மத்தியில் அவர் உரையாற்றினார்.
ப்ரொஃபஷனலிசம் தமங்க நிபுணத்து சம்பந்தம்
நாங்கள் அதிக கவனம் செலுத்தி இருக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். ஐக்கிய ராஜ்யம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் எமது ராணுவ அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. 10 உயர்நிலை அதிகாரிகள் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்று திரும்பியிருக்கின்றார்கள். அண்மையில் இங்கு வந்து சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அவர்கள் எமது அதிகாரிகளுக்கான அந்த பயிற்சிகளை தொடர்ந்து வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் எமது ராணுவத்தினர் சர்வதேச மட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ளனர் என்றார் ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய அவர்கள். யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து ராணுவத்திற்கு குறைந்த அளவிலேயே நிதி கிடைக்கின்றது என்றும் அவர் இங்கு உரையாற்றுகையில் சுட்டிக்காட்டினார்.
வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒட்டமாவடியில் முஸ்லீம் பாடசாலை ஒன்றில் புத்தர் சிலை ஒன்று திடீரென்று வைக்கப்பட்டிருப்பது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தி ஒன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேச முஸ்லீம் பாடசாலையொன்றின் விளையாட்டு மைதானத்தில் புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தினால் அந்த பிரதேச முஸ்லிம்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த காணி தமக்குரியது என்று பிரைந்துரைச்சேனை அஸ்கர் வித்யாலய நிர்வாகம் கூறுகின்றது. வாழைச்சேனை பௌத்த விகாரையின் விகாராதிபதி விகாரைக்குரிய காணி என்று இதற்கு உரிமை கோருகின்றார். இருதரப்பும் தங்களிடம் சட்டரீதியான ஆவணங்கள் இருப்பதாக கூறுகின்றனர். 30 வருடங்களாக இந்த காணி பாடசாலை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே மைதான சுற்றுமதில் உடைக்கப்பட்டமை தொடர்பாக சென்ற வாரம் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பிலும் இந்த காணி பாடசாலை மைதானம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்கின்றார் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் எம் எஸ் ஜெயினுதீன்.
சுற்றுமதில் கட்டியிருந்தா அந்த சுற்றுமதில உடைச்சி போட்டு அந்த புத்த விகாரையில் இருந்த பிக்கு உடைச்சி போட்டு அதை வேலி அடைச்சிருந்தாரு. அது சம்பந்தமா நாங்க உடனடியாக வாழைச்சேனை போலீஸ் மூலம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம். தாக்கல் 21/3/2010 செய்திருக்கிறோம். அந்த வழக்கு தாக்கல் செய்து 2 வருடங்களுக்கு பிறகு 25/6/2013 வழக்கு தீர்க்கும்படி மைதானம் பாடசாலைக்கான காணி என தீர்ப்பு வழங்கப்பட்டு எங்களுக்கு கொப்பி கிடைச்சது. அதை நாங்க பாவனைக்காக எடுத்து செல்லுகின்ற நேரம் மீண்டும் முதலாம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு திடீரென காலையில பார்த்தோம், ஒரு புத்த சிலை ஒன்று அந்த மைதானத்துல நடுவுல ஒரு மேசை மேலே 1 அடி 1.5 அடி உயரமான ஒரு புத்த சிலையை வச்சு மேல கூரையிட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த பக்கத்தில் இருக்கின்ற புத்த ஜெயந்தி விகாரையில இருக்கின்ற பிக்குவால் வைக்கப்பட்டது
என்றும் தெரிவித்த அவர், இந்த பிரச்சனையை குறித்த பௌத்த விகாராதிபதியுடன் பேசி தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவருடன் பேச தாம் விரும்பவில்லை என்றும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
விளையாட்டு மைதானம் ஒன்றுல அந்த புத்தலி சிலையை கொண்டு வைச்சா மாணவர்கள் விளையாடுகின்ற நேரம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அல்லது இப்ப காற்று அடிச்சுட்டு நேரம் அந்த நேரத்துல விழுந்து விடைப்பட்டால் நாங்கள் அதை உடைச்சென்று ஒரு வந்துருமைங்கிறதுக்காக இப்ப நாங்க மாணவர்களை கூட அனுப்பாம சட்ட ரீதியா போடணுங்கிறதுக்காக போலீசில முறப்பாடு செய்திருக்கோம். நீதிமன்றத்தில் உடனடியாக எங்களுக்கு புத்த சிலை அகற்றி மாணவர்களுக்கு விளையாட தர வேண்டும் என்ற வழக்கு சிவில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம்
என்று பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் எம் எஸ் ஜெயினுதீன் தெரிவித்த இந்த விடயங்கள் தொடர்பாக வாழைச்சேனை பௌத்த விகாரையின் விகாராதிபதி நாவண்ணே அபய பங்சல் லங்கார தேரோவை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
இப்ப
1960
ஆண்டு சிங்கள வர்த்தகர் ஒருவரால் இந்த காணி நன்கொடையாக வழங்கப்பட்டது. இது தொடர்பான சட்டரீதியான ஆவணங்கள் கூட எங்களிடம் உள்ளது. பௌத்த விகாரைக்குரிய காணி என்பதால் அது வெட்டுக்காணியாக தொடர்ந்து இருக்க கூடாது. இதற்காகவே நான் தான் புத்த சிலையை அங்கு வைத்தேன் என்று கூறிய அவர், நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பற்றி தான் எதுவும் அறிந்திருக்கவில்லை என்றும் இங்கு குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பகுதியில் இயங்கும் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாதது குறித்து அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இது குறித்து திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
மூதூர் அரசினர் வைத்தியசாலையை பொறுத்தவரை தள வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட போதும் போதுமான வைத்தியர்கள், உதவி வைத்தியர்கள், தாதிமர் மற்றும் ஊழியர்கள் குறைபாட்டினால் உரிய மருத்துவ சிகிச்சையினை பெற முடியாதுள்ளதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். குறிப்பாக ஆளணி பற்றாக்குறையான நிலையில் திருகோணமலை மற்றும் கந்தளாய் வைத்தியசாலைகளுக்கு சென்றே உரிய மருத்துவ சிகிச்சையினை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக ஏழை மக்களை பொறுத்தவரை நெடுந்தூரம் பயணித்து மருத்துவ சிகிச்சையினை பெற முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கும் இவர்கள் இன்று மூதூரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மூதூர் அரசினர் வைத்தியசாலையின் அபிவிருத்தி சங்க தலைவருமான திடீர் தஃபீக் கூறுகையில்,
சுமார் 100,000 மக்களுக்கான 3 இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கான ஒரு வைத்தியசாலையாக இந்த தள வைத்தியசாலை விளங்கினாலும் கூட எந்தவிதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு வைத்தியசாலையாக இயங்கொண்டிருக்கின்றது. அதற்காக வைத்திய நிபுணர்கள் இருந்தாலும் அவர்களுக்கான உண்மையான சேர்த்தனை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற காரணம் அவர்களுக்கு தேவையான எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் அப்படியான சில விஷயங்கள் அங்கே இல்லை. வைத்தியர்கள் இல்லை, அவர்களோடு செல்வதற்கு நர்சஸ் மாதிரி இல்லை, அவர்களுடைய பிரச்சனை பார்த்து வைக்கக்கூடிய மைனஸ் ஸ்டாஃப் இல்லை. இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வைத்தியசாலையை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். 11 வைத்தியர்கள் தான் இதுவரைக்கும் இந்த 100,000 மக்களை பார்த்ததற்காக இந்த வைத்தியசாலையை கண்காட்சி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்தால் நாங்கள் 3 மக்களும் சேர்ந்து 1,000,000 மக்கள் இன்று ஒன்று சேர்ந்து அதற்கான ஒரு வேண்டுகோளை நாங்கள் மூதூர் பிரதேச சபை தலைவர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்கள் இருவர் கூட ஜனாதிபதி அவர்களுக்கான முயற்சி எடுத்திருக்கிறது
எனவும் திடீர் தௌஃபீக் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். மரக்காணம் பகுதி வன்முறை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரில் 20 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் ரத்து செய்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து டி என் கோபாலன்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற அணித்தலைவர் காடுவெட்டி குரு உள்ளிட்ட 20 பேர் மீது தமிழக அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்தது செல்லாது என மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன் மரக்காணம் பகுதி கலவரம் மற்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைதின் பின்னால் நிகழ்ந்த வன்முறைகள் இப்பின்னணியில் மாநிலம் முழுதும் பாமகவினர் 100+ மேற்பட்டோர் குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். அவர்களில் 30 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைதானார்கள். அவர்கள் தங்களை கைது செய்தது பழிவாங்கும் நடவடிக்கை என புகார் கூறி மேல்முறையீடு செய்தனர். அம்மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்று செவ்வாய் காடுவெட்டி குரு உள்ளிட்ட 20 பேர் மீதான நடவடிக்கை செல்லாது என உள்துறை அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் மீது வேறு வழக்குகள் இருப்பதாய் கூறி விடுதலை தாமதப்படுத்தப்படலாம் என பாமகவினர் கவலை தெரிவிக்கின்றனர். கட்சியின் வழக்கறிஞர் அணித் தலைவர் பாலு, 20 பேர் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருப்பதே தமிழக அரசின் நடவடிக்கை பழிவாங்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது என்ற தங்கள் குற்றச்சாட்டினை உறுதிப்படுத்துகிறது, மற்றவர்களும் அவ்வாறே விடுதலை செய்யப்படுவர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குண்டர் சட்டத்தின் கீழ் சிறை வைக்கப்பட்டிருப்பவர்களும் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அவற்றை விசாரிக்க வேண்டிய குழு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்லலாம். எப்படியும் இறுதியில் நீதி எங்கள் பக்கமே என்றார் பாலு.
சென்னையிலிருந்து கோபாலன். தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக கூறப்படும் குரங்குகளின் பிரச்சனையை சமாளிக்க குரங்குகளுக்கு கருத்தடி செய்யும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள கால்நடை மருத்துவர் திருமுருகனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
சென்னை மற்றும் புறநகரில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய குரங்குகளை வனத்துறையை பிடித்து அதில் தகுதியாக நாங்களே தேர்வு செய்து வண்டலூரில் உள்ள அறிஞர் அவர்கள் பூங்காவிற்கு அனுப்புவாங்க. இங்கே நாங்கள் அந்த ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்வோம். இதுவரையிலும் அந்த மாதிரி 190 ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சை செஞ்சுருக்கோம்.
கருத்தடை சிகிச்சை செய்த பிறகு அந்த ஆண் குரங்குகளை எங்கே கொண்டு போய் விடுவீங்க?
அதாவது கருத்தடை சிகிச்சை செஞ்ச பிறகு அதாவது சிகிச்சை தானே, அதுவும் ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் பண்ணி நாங்கள் ஒரு 1 வீக் மானிட்டர் பண்ணுவோம். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் தையெல்லாம் பிரியாம இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவைப்பட்ட சிகிச்சை அளித்து அதாவது ஆண்களை பிரிச்சு இல்லைங்களா, அதை குடும்பத்து நம்மளும் குரங்குகளும் நம்ம மாதிரி தான் குடும்பத்தோட இருக்கும். திரும்ப அதே சேம் குடும்பத்தோட திரும்ப ஒன்று சேர்த்து கொஞ்சம் டீப்பா அந்த எங்க தொல்லை கொடுக்காத இடத்துல இருக்கோ அதில் போய் ரிலீஸ் பண்ணுவோம்.
அதனால இந்த கருத்தடை சிகிச்சை நடைபெற்று வருகிறது.
இல்லை, கடந்த 11 மாதம் பண்ணிட்டு இருக்கோம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, லாங் டேர்ம் தான் இது எஃபெக்ட் தெரியும் நமக்கு. ஒரேடியா எல்லாத்தையும் குரங்கையும் கொடுத்து கருத்தடை சிகிச்சை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது குரங்கினங்கள் ஆல்சோ பாதுகாப்பு வேண்டிய உயிரினங்கள் இல்லையா. அதனால ஸ்லோவா கொஞ்சமா அந்த ஒன்லி தொல்லை கொடுக்கக்கூடிய குரங்கள் மட்டும் குறைக்கணுங்கிற எண்ணத்துல இது பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஃபாரஸ்ட்ல இருந்தோ வேற எந்த இதுவும் நாங்க வந்து குரங்குகளை டிஸ்டர்ப் பண்றது இல்லை.
இல்ல, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது போன்ற குரங்கு கூட்டங்களை பிடிச்சு அதை காட்டுல கொண்டு போய் விடுவாங்க. ஏன் நீங்க அந்த விஷயத்துக்கு மாற்றாக இதை கொண்டு வந்தீங்க?
இல்ல, திரும்ப கொண்டு போய் விட்டா என்ன, திரும்ப அவங்க அதாவது என்ன சொல்றேன், ஒரு கிலோ போய் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதே ப்ராப்ளம் தான் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க அந்த குரங்குகள். குரங்குகள் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயம் வந்து அது ஏற்காடு ப்ராலிமிக் பிரீடர்ஸ், அது இனப்பெருக்கம் செஞ்சுட்டே இருக்கும், விட்டுப்பட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா கருத்தரி சிகிச்சை செய்யறாங்க. அவங்களுக்கு
எந்த குரங்கு பிரச்சனை படுத்துதுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க?
பொதுவாக பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து புகார்கள் வரும் இல்லைங்களா, அதை பொறுத்து வனத்துறை போயிட்டு அந்த குரங்களை பிடிச்சு வருவாங்க. பிடிச்ச பிறகு அந்த குரூப்ல இருக்கிற ஆண்களை தான் நாங்க பண்றோம். நாங்க
இப்ப விலங்குகள்ல குறிப்பா குரங்கு கூட்டத்துல அல்பா மேல் அப்படின்ற ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய குரங்காக இருக்கும், இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு குரங்காக இருக்கும். அந்த குரங்கை நீங்க அப்புறப்படுத்தினா கூட வேறொரு குரங்கு அந்த குரங்கினுடைய இடத்திற்கு வரும். அதனால எப்படி இந்த கருத்தடை சிகிச்சை மூலமாக இனப்பெருக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்?
இல்ல, அதுதான் நாங்க பண்றது. ஒன்லி அல்பா மேலுக்கு மட்டும் பண்ணல, அந்த சப் அடல்ட் அடல்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, அதல்ட்டா இருக்கிற எல்லா மேல்ஸுமே பண்றோம் நாங்க, குட்டிகளை நாங்க தச்சு விடுறது இல்ல.
இந்த திட்டம் சென்னையை தவிர வேறு எத்தனை நகரங்களில் நடக்கிறது?
தமிழ்நாட்டில் இப்போ முதல்முறையாக சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை தவிர 10 இடங்கள்ல வந்து தொடங்க போறோம்.
என்ன மாதிரியான குரங்குகள் பிடிபட்டிருக்கின்றன சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும்?
இல்ல, சென்னையில பாத்தீங்கன்னா இந்த நாட்டு குரங்குகள்ங்கிற வகை தான் இருக்கு. அந்த நாட்டு குரங்குகளால தான் மக்களுக்கு தொல்லை. அதை தவிர தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அனுமன் குரங்கு, அதை தவிர பாதுகாப்பாக அழிநிலையில் உள்ள சிங்கவால் குரங்கு, நீலகிரி கருங்குரங்கு, தேவாங்கு இதெல்லாம் இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பண்றது இந்த நாட்டு குரங்குகள் தான். மக்களை அண்டி வாழக்கூடிய தன்மை கொண்ட இவை ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறது நம்மகிட்ட இருந்தா பாக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எல்லாம் கொடுத்து பழக்குவோம், சாப்பாடு எல்லாமே புதுசாக வந்தோடனே எல்லாம் கொடுத்து பழக்குவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தரமாட்டோம். என்ன பண்ணுவோம், அந்த டேஸ்ட் பழகிடும். அதோட இயற்கை உணவு பார்த்தீங்கன்னா காடுல இருக்கிற பழங்கள், தலை, இலை இந்த மாதிரி தான். பட் நாம வந்து சாப்பாடு எல்லாமே கொடுக்கறதுனால அந்த டேஸ்டே மாறி போறது, அது இந்த டேஸ்ட் அவங்க பழகிடும். அதனால தே வில் டிமாண்ட். நம்ம தராத பொழுது வீட்டுக்குள்ள போந்து மிரட்டி பறிக்கிறதோ இல்லை எல்லாமே கடிக்கிறதோ எல்லாமே உண்டு. அதை தவிர குரங்குகள் வந்து மனிதர்களுக்கு நிறைய நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
குரங்கு கிடைச்சா என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும், வேற என்ன நோய்கள் ஏற்படும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
கடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதாவது சில குரங்கு கடிக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்க தவிர மற்றபடி குரங்குல இருந்து பரவக்கூடிய மாதிரி நிறைய இருக்கு. சொறி சிரங்குல இருந்து டியூபர்குலோசிஸ் இல்லையா காச நோய், அதெல்லாம் வந்து குரங்குகள் மனிதர்களுக்கு பரவ சான்ஸ் இருக்கு.
கடந்த ஆண்டு சென்னையில எத்தனை பேர் குரங்கு கடிபட்டிருக்காங்க? இப்ப குறைஞ்சிருக்காது ஏதாவது
இன்டென்சிவா ஒரு தீவிரமா இந்த குரங்குகளை பிடிக்கிறது பண்ண பிறகு அதுக்கு குரங்கு தொல்லை குறைஞ்சிருக்கு.
எண்ணிக்கை ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? போன வருஷம் எவ்வளவு இருந்தது, இந்த வருஷம் எவ்வளவு இருந்ததுன்ட்டு?
அந்த மாதிரி எண்ணிக்கை எதுவும் இல்லை சார்.
நீங்க 190 குரங்குகளுக்கு இது போன்ற சிகிச்சை எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க, அதுல எத்தனை குரங்குகள் இறந்திருக்கின்றன?
இல்ல, ஒண்ணு கூட கிடையாது. ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே நம்ம அந்த புரோட்டோகால்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஜூல ப்ராப்பரா டெவலப் பண்ணி
வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவின் கால்நடை மருத்துவர் திருமுருகன். செய்தி அரங்கமைத்துடன் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சியில். அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இந்தியா நேற்று திங்கட்கிழமை இரவு விண்ணில் ஏவியிருக்கும் இந்தியாவின் முதலாவது நேவிகேஷனல் சேட்டலைட் எனப்படும் குறிப்பிட்ட இடம் மற்றும் வழிகாட்டு செயற்கைக்கோள் குறித்த செய்தியை பார்க்கலாம். IRNSS-1A என்று இந்தியாவின் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்கும் இந்த செயற்கைக்கோளை BSLV-C22 ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது. தென்னிந்தியாவில் இருக்கும் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் ஏவப்பட்ட 20 நிமிடங்களில் செயற்கைக்கோளானது அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வின் மைல்கல்லாக வர்ணிக்கப்படும் இந்த செயற்கைக்கோள் அனுப்பும் தகவல்கள் தரைவழி, கப்பல் மற்றும் விமான போக்குவரத்திற்கும் பேரிடர் காலங்களிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோளின் முக்கிய பயன்பாடுகள் குறித்து இந்திய விண்ணியல் முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் விஞ்ஞான எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இதனால் பல பயன்கள் உள்ளன. அதாவது, இப்பொழுது நாம் செல்போன்களில் கூட ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், ஒரு இடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதிலே சில சமிக்ஞைகளை போட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு இந்த கோள்கள் உபயோகமாகும். நமக்கு தரையிலே செல்லக்கூடிய, அதாவது ரயில், மோட்டார், கூட்ஸ், இந்த மாதிரி வாகனங்கள் எங்கு போகின்றன, எவ்வளவு தூரம் போக வேண்டும் செல்லுவன் இடத்திற்கு, இந்த மாதிரி நிர்ணயிக்கிறதுக்கு இது உபயோகமாகும். அதாவது இட நிர்ணயம் கோள் என்று கூட இதை சொல்லலாம். அப்புறம் விண்ணிலே செல்வதற்கு தவிர கடலிலே இருக்கும் கப்பல்களுக்கும் விமானங்களுக்கும் செல்வதற்கு இது உபயோகமாகும். மேலும் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றாங்களே, இந்த மாதிரி கடும் இயற்கையின் சீற்றலால் பாதிக்கப்பட்ட இடங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது எங்கே இருக்கிறது, என்ன இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிவதற்கு இது உபயோகமாகிறது. ஆக நடைமுறையிலே பற்பல பயன்களை இது நமக்கு கொடுக்கும். இது தவிர இராணுவத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இது உதவும்.
இது எப்படி செயல்படுகிறது? இப்போ வானத்திலேருந்து ஒரு பூமியில இருக்கிற ஒரு இடத்த குறிப்பா துல்லியமா கண்டுபிடிக்கிற அந்த செயல்பாடுங்கிறது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா?
அதாவது நம்முடைய வேகம் தெரிந்து விடுகிறது. தொலைவிலிருந்து அந்த கோளிலிருந்து கோள் எங்கு செல்கிறது என்று தெரியும். அதனால் அங்கிருந்து நமக்கு சமிக்கை வரக்கூடிய நேரம் எவ்வளவு என்று தெரியும். இந்த நேரம் வந்து மிக துல்லியமாக கணக்கு போட்டு அந்த நேரத்தையும் அந்த வேகத்தையும் பார்த்து எவ்வளவு தொலைவிலே ஒரு பொருள் இருக்கிறது என்பதை 3 கோள்களின் உதவியினால் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவத்தின் பேரில் அணைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு அட்டாமிக் கிளாக் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு ரூபிடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மின் சக்தி வாய்ந்த, ஒரு அணு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வினாடிக்கு அதனுடைய துடிப்புகள் 9,000,000,000 தரம் அந்த துடிப்புகள் வரும். அதனால் அது அவ்வளவு துல்லியமாக கணக்கு போட்டு ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு துல்லியமாக ஒரு குறிப்பீடு வைத்திருக்கிறார்கள். அதை கணக்கு போட்டு எவ்வளவு தூரம் என்று சொல்லி அந்த இடத்தை நாம் நிர்ணயிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இவ்வளவு துல்லியமாக அங்கு அந்த வகையில் அந்த உபயோகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன.
இதே போன்ற இடம் மற்றும் வழிகாட்டு பயன்பாட்டுக்கான சேட்டிலைட், அதாவது GPS சிஸ்டத்தை அமெரிக்கா வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் வச்சிருக்கு. அதை தான் வந்து உலக அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க?
அதாவது GPS-னு சொல்லக்கூடிய ஒரு ஜிக்ராக்கல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்க இராணுவத்தின் கீழ் செயல்படுகிறது. ஆனால் அது இப்போ எந்த நாடு வேண்டுமானாலும் அது இலவசமாக ஒரு அளவிற்கு பயன்படலாம் என்றால், ஒரு அளவுக்கு என்றால் 1 மீட்டர் வரைக்கும், அதை துல்லியமாக அறிவதற்கு அதை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து மேலும் துல்லியமாக மாற்றி இன்னும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனும் சில நாடுகள் இந்தியா உட்பட பெற்று வருகின்றன. இருப்பினும் ஐரோப்பா இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அவசியமான ஒரு அமைப்பை ஒரே நாட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற, ஒரு நாட்டினுடைய சம்மதத்தின் மேலேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஒப்புக்கொள்வதில்லை. தங்களுடைய குறிப்பாக இராணுவம் இதெல்லாம் அதில் செயல்படுவதனால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாடுகள் விரும்புவது இயற்கையே. அப்படி உலக வல்லரசு, ஒரு இந்திய விண்வெளி வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியாவும் அதை பற்றி நினைப்பதில், அங்கனம் நினைப்பதிலே நமக்கு வியப்பில்லை.
இந்தியாவின் விஞ்ஞான எழுத்தாளர் மோகன் சுந்தரராஜனின் செவ்வியின் விரிவான ஒளிவடிவத்தை BBC தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமர்சகநாதன்.
எகிப்தில் அதிபர் மோசிக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான எகிப்திய மக்கள் தாகிர் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்தியாவின் கிழக்கே உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் காவல்துறை அதிகாரிகள் 5 கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.